பகவத்கீதை உண்மையறிவில் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 27. யத் கரோஷி யதஸ்நாஸி யத் ஜுஹோஸி ததாஸி யத் யத் தபஸ்யஸி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்பணம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவிதாந்த சுவாமி கோபாதர் அகிலவுலோ கிருஷ்ண பக்தி ஏகபீஷ்ணபகாச்சாரி. குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ, அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. பொருளுரை: இவ்வாறாக எந்த சூழ்நிலையிலும் கிருஷ்ணரை மறக்காதவாறு தமது வாழ்வை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொருவரின் கடமையாகும். உடலையும் ஆத்மாவையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் வேலை செய்தாக வேண்டும். கிருஷ்ணர் அவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று இங்கே பரிந்துரைக்கின்றார். வாழ்வதற்காக ஒவ்வொருவரும் ஏதேனும் உண்ண வேண்டும். அவன் கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். நாகரிகமுடைய எந்த மனிதனும் சில மத சடங்குகளை செய்ய வேண்டும். எனவே அதனை எனக்காக செய்வாயாக என்று கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். இதுவே அர்ச்சனை என்று அழைக்கப்படுகிறது. எதையாவது தானம் செய்யும் இயல்பு அனைவரிடமும் உள்ளது. அதை எனக்கு கொடு என்று கிருஷ்ணர் இங்கே கூறுகின்றார். அதாவது தேவைக்கு மேல் இருக்கும் செல்வம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். தற்காலத்தில் மக்கள் தியான யோகத்தை மிகவும் விரும்புகின்றனர். ஆனால் அது இந்த யுகத்திற்கு ஒத்து வராததாகும். மாறாக யாரேனும் 24 மணி நேரமும் தனது ஜபமாலையில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் தியானத்தை பயிற்சி செய்தால் பகவத்கீதையின் 6 அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி அவன் நிச்சயமாக மிகச்சிறந்த யோகியாவான். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை எதற்காக பேசினார்? அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதற்காக. அப்புறம் இது நம்ம உட்காந்து படிக்கணும். அவர் மூலமா நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. மனித சமுதாயம் தலை தோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை தோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித சமுதாயம் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கா? உண்மையாக மனித சமுதாயம் தலைக்கு தெளிவா பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் எதுக்காக சொன்னார்? நம்மளாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொன்ன என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு? பகவத்கீதை எதுக்காக சொன்ன? முக்தி அடையறதுக்கு, தன்னை அறிவதற்கு.
பகவான் திருவடி
உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. 2 சாப்டர் நெட்டிக்கலாமே. உடல் அல்ல ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா 2 சாப்டர் நெட்டிக்கலாமே. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? படிச்சவங்களுக்கு தெரியும். 2 சாப்டர்ல இருக்கு பகவத்கீதையில. 2 அத்தியாயத்துல இருக்கு உடல் அல்ல ஆத்மாங்கிறது மொத்தத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆத்மா பத்தி கிருஷ்ணன் பேசவே இல்லை, ஏறக்குறைய பேசல. 15 அத்தியாயத்துல கொஞ்சம் ஆத்மா எப்படி ஒரு உடலை விட்டு இன்னொரு இடத்துக்கு வாசனைகளை எப்படி எடுத்துட்டு போகுதுங்கிறத பத்தி பேசுற. ஆனா அதிகமா பேசல கிருஷ்ணர். கிருஷ்ணரிடம் சரணடைது ஏறக்குறைய வரீங்க. இன்னொரு வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, அதுதான் என்ன 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 சொல்ல வர பகவத்கீதா கிருஷ்ணர் எதுக்காக சொல்லணும், எதுக்காக உபதேசிக்கணும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்
தான்.
சரண்டர் ஓகே, கொஞ்சம் க்ளோஸ், வெரி க்ளோஸ். இன்னும் ஸ்பெசிபிக்கா சரண்டர்னா என்ன? சரண்டர் எதுக்காக? எதுக்காக சரண்டர்? எதுக்காக பகவத்கீதை? எதுக்காக நம்ம கிளாஸ் எல்லாமே எடுக்கும்? எதுக்காக எல்லாம் பண்ணும்? ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். அச்சுமார் ஒருத்தர் கூட இந்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வர
மாட்டேங்க.
அதெல்லாம் முக்தி மோட்சம் பிறப்பு இறப்புல இருந்து விடுதலை இதெல்லாம் அதோட சேர்ந்தது. பக்தி செய்யறது நம்ம எல்லாம் அவரோட பக்தன் ஆகணுங்கிறதுக்கு தான் சொன்னேன். சரண்டர் இஸ் ஆல் ரைட், கரெக்டான ஆன்சர் தான். ஆனா சரண்டர் அப்படி சரணடைகிறது அப்படின்னா பகவானுக்கு பக்தி செய்யறது. பகவத்கீதை மொத்தமும் பகவான் பக்தி செய்யறதுக்காகத்தான் கொடுத்தார், வேற எதுக்குமே கிடையாது. முக்தி அடையிறது ஆத்ம ஞானம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எதுக்காக? பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து சொல்றதுக்காக. பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாதமான இந்த ஒரு உரையாடலானது பக்தியை பற்றியது, வேற எந்த விஷயமும் பகவத்கீதையில கிடையாது. பகவத்கீதை பகவானுக்கும் அவருக்கு பக்தனுடைய பக்தனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். இதுல வந்து வேற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ரெண்டு போலீஸ்காரங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? அவங்களுடைய வேலை சம்பந்தமா பேசிட்டு இருப்பான். அவங்களுக்கு என்ன வேலையோ அதான் பத்தி பேசிட்டு இருப்பான், தேவையில்லாத மற்ற விஷயங்கள் பேசுவான். இப்ப ரெண்டு தொழில் செய்யறவங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தொழில் ரீதியா சந்திக்கிறாங்க, என்ன பேசிப்பாங்க? தொழிலை பத்தி தான் பேசுவாங்க. ஒரு மருத்துவரை பார்க்கறதுக்கு இந்த காலத்துல நிறைய பேர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா போறாங்க. அவங்க எல்லா டாக்டரும் அவங்க வாழ் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியது குறைஞ்சது. எல்லா டாக்டரும் பார்க்கறதுக்கும் ஒரு நாளைக்கு எப்படி 4 பேர் வந்துடுவாங்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க என்ன பேச போறாங்க? மருந்து சம்பந்தமா தான் பேசுவாங்க. மிச்ச விஷயங்கள் அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மிச்ச விஷயங்கள் பேசினாலும் அது எல்லாமே எதை மையமா வச்சிருக்கு அப்படின்னா அந்த மருந்த மையமா வச்சுதான் சுத்தி சுத்தி அதே தான் வருவாங்க. அது மாதிரி பகவத்கீதை பகவான் எதுக்காக பேசினார் அப்படின்னா, பகவத்கீதையானது எல்லாரும் என்னுடைய பக்தன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அதுக்காக தான் பகவான் கிருஷ்ணர் பேசினார். இது பக்தனுக்கும் பகவானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய உரையாடல், இங்க மத்த விஷயங்களுக்கு இடமே கிடையாது, வேற எதுவும் இங்க உள்ள நுழையத்துக்கு வேலையே கிடையாது. பகவத்கீதையில பக்தி மட்டும்தான் இருக்கு, மித்த விஷயங்கள் எல்லாமே அதை சூழ்ந்த விஷயங்கள் தான். பக்தி அப்படிங்கறதுதான் பகவத்கீதையினுடைய மைய கருத்து. சரணடைன்னு சொல்ற சரணடை எதுக்காக? சரணடைஞ்சு என்ன பண்ண போற? பக்தி பண்றதுதான், பக்தியினுடைய ஒரு பங்கு தான் சரணடைகிறது அப்படிங்கிறது. பகவத்கீதை மொத்தமும் அதை படிக்கக்கூடியவங்களுக்கு பக்தியை நோக்கி கொண்டு போறது தான் பகவத்கீதை. மற்றபடி பகவத்கீதைய ஒருத்தர் வேற விதத்துல அணுக முடியாது. பகவத்கீதை அப்படிங்கிறது அவங்கவுங்க நினைச்சு நினைச்சு அவங்கவுங்க கற்பனை பண்ணிக்கிறது கிடையாது. பகவத்கீதை பல அர்த்தங்கள் பொதிந்தது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பகவத்கீதையை படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா எனக்கு வந்து விளக்கங்கள் தோன்றது. வாஸ்தவம் தான், பகவத்கீதையை ஒருத்தர் யார் ஒருத்தர் கவனமா படிக்கிறாங்களோ பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணரே சொன்னது. அதனால அதுல பல விதமான கருத்துக்கள் ஒருத்தர் வந்து அதுல இருந்து புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் பார்த்தோம்னா நிறைய ஆச்சாரியர்கள் பகவத்கீதைக்கு விளக்கவரை எழுதுறாங்க. சில பிரபுபாதர் அவர் விளக்கவரை கொடுத்திருக்கார். அவருக்கு முன்னாடி பலதேவ் வித்யாபூஷன் கிருஷ்ணா சக்கர டாக்கூர் நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்தீங்கன்னா கூட பக்தி வினோத் டாக்கூர் பிரபுபாதருக்கு முன்னாடி நம்மளுடைய பரம்பரையில மூன்று ஆச்சாரியர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பலதேவ் வித்யாபூஷன் அவர் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய சிஷ்யர். அவர் குறிப்பிட்ட விதத்துல பகவத்கீதைக்கு விளக்கோரை கொடுக்கணுங்கிறார். அவருடைய குரு கொடுத்திருக்காரு, இவரும் எதுக்கு விளக்கோரை கொடுக்கணும்? இன்னும் சொல்ல போனா இஸ்கான்ல கூட பார்த்தோம்னா ஒரு சில பக்தர்கள் ஷில பிரபாகருடைய சீடர்கள் அவங்க கூட பகவத்கீதைக்கு விளக்கோரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா பகவத்கீதை அவ்வளவு ஞானம் பொதிந்தது, அதுல எவ்வளவு வேணாலும் அதுல வந்து கறக்க கறக்க வந்துட்டேதான். சர்வ உபனிஷத் பாவம், எல்லா உபனிஷத்துகளும் வந்து ஒரு பசுவுக்கு ஒப்பிடப்படும். அத வந்து கிருஷ்ணர் ஒரு இடையனா இருந்து அதை கறக்குற, அத கிருஷ்ணர் கறக்கும் போது அர்ஜுனன் ஒரு கன்றாக இருந்து அதை குடிக்கிறான். சர்வ உபனிஷத்தோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்ச சுதிர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். இந்த கீதை அப்படிங்கிற அமிர்தமானது பார்த்தன் அப்படிங்கிற ஒரு வத்சா, வத்சா அப்படின்னா கண்ணுக்குட்டி, அதுக்காக கிருஷ்ணர் கறக்குற. இத கறக்கும் போது வரக்கூடியது பால், அது எவ்வளவு பால் வேணாலும் கறக்கலாம். கீதை அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பசு, எவ்வளவு வேணாலும் பால் கறக்கலாம். ஆனா அதை கறக்கும் போது பால்ல இருந்து வேற எதையாவது கலந்துட்டாதான் பிரச்சனை. வெறும் பாலை கறந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா பாலை மட்டும் கறந்துட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பால் எடுக்கலாம். ஆனா அந்த பாலை கலந்து அதுல தண்ணிய ஊத்துனாங்க அப்படின்னா, இல்ல அதுல விஷத்தை போட்டாங்க அப்படின்னா அது பாலா இருக்காது. கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அமிர்தம் போன்றது. அந்த அமிர்தத்தை குடிச்சாங்க அப்படின்னா ஒருத்தவங்க சுவைக்க முடியும். கிருஷ்ணரை பற்றிய அமிர்தம் மிகவும் சுவையான, என்றுமே சுவைத்து கொண்டே இருக்கலாம். ஆனா அதுல ஒரு பாம்பு வந்து தீண்டிடுச்சுன்னா அது மொத்தமும் விஷமாய். பகவத்கீதை அப்படிப்பட்டதுதான், எவ்வளவு வேணாலும் விஷயத்தை கறக்கலாம். ஆனா அதனால நினைச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணிட்டே அவங்கவுங்களுடைய வியாக்கியானத்தை கொடுத்துட்டு போலாங்கிறது கிடையாது. பல பேர் வியாக்கியானம் கொடுக்கலாம், பல கோணங்கள்ல பகவத்கீதையை பார்க்கலாம். ஆனா அந்த எல்லா கோணங்களுமே வந்து பகவத்கீதையை கிருஷ்ணர் எதுக்காக சொன்னார் அப்படிங்கிற அந்த மைய கருத்துல இருந்து விலகிச்சு அப்படின்னா அப்ப பிரயோஜனம் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கலாம், பால் பாம்பு தீண்டிடுச்சுன்னா அப்படிதான் இருக்கும், பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா அதனுடைய விளைவு வேற. நிறைய பேர் பார்த்தோம்னா பகவத்கீதைக்கு விளக்குறை கொடுக்கலாம், ஆனா அதனுடைய விளைவு வேறையா இருக்கும். யார் ஒருத்தர் பகவத்கீதையில கிருஷ்ணர் எதுக்காக சொல்றார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது பல நிறைய விளக்கங்கள் வரலாம். சில பிரபா அவரே வந்து இப்ப இந்த இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு ஒரு பத்தியில அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்கார். ஆனா இத உபன்யாசத்துல நிறைய தடவை பேசியிருக்கார், பேசும்போது இன்னும் நிறைய கருத்துக்களை பிரபாதலையும் கொடுத்திருக்கார். ஆனா அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையமா வச்சிருக்காங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை மையமா வச்சு அதுல இருந்து ஒருத்தர் எவ்வளவு வேணாலும் கிரகிக்கலாம், அவங்க வந்து பிடிச்சிக்க முடியும். அது ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா அவன் எவ்வளவுதான் கிரகிச்சாலும் அதுல பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி கிருஷ்ணர் இங்க ஒவ்வொருத்தரையும் பல நிலைகள்ல இருக்கவங்கள பல நிலையை நோக்கி கொண்டு வர்றார். கிருஷ்ணர் கீதையில நமக்கு வந்து சிபாரிசு பண்ணக்கூடியது சுத்த பக்தி, தூய்மையா அவர் வந்து பக்தி பண்ண சொல்றார். சில இடங்கள்ல கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்தை பத்தி பேசுறார், சில இடங்கள்ல ஞான யோகத்தை பத்தி சொல்றார், தியான யோகத்தை பத்தி சொல்றார், அதாவது அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றார். ஆனா கிருஷ்ணர் சொல்லக்கூடிய கர்மயோகமாகட்டும் ஞான யோகமாகட்டும் தியான யோகமாகட்டும் இது எல்லாமே வரட்டு விஷயங்கள் கிடையாது, அதாவது வரட்டு ஞானம் கிடையாது, வரட்டு தியானம் கிடையாது, வறண்டு போன கர்மமும் கிடையாது. இது எல்லாமே கிருஷ்ணரை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய தியானம், கிருஷ்ணரை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஞானம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் தியானம் பிரபுபா இங்க பொருளுடன் எழுதுகிறார், நிறைய பேருக்கு தியானம் கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா தியானம் அவ்வளவு எளிமையானது கிடையாது, அது இந்த கலியுகத்துக்கானது கிடையாது. அதாவது உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறது அப்படின்னு அப்படியே தியானம் அப்படிங்கிற அந்த வழிமுறை எடுத்திருந்தாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுல அதுலயும் சொல்லப்படுது பரமாத்மாவை பற்றி தியானிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அதுல வந்து ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்ட விதத்துல நீ கிருஷ்ணரை பத்தி தியானிக்கணும்னு அங்க சொல்லப்படலாம். பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்கள் எடுக்கும்போது அங்க குறிப்பிட்ட விதத்துல கிருஷ்ணரை பற்றி தியானிக்கணும்னு சொல்லப்படுது. அங்க சொல்லுது பரமாத்மாவை பத்தி தியானிக்கணும் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லப்படுது. ஆனா தெளிவா இல்லை. பகவத்கீதையில கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறாரு, ஒரு யோகி அப்படிங்கிறான், தியான யோகி அப்படின்னா என்னை தியானிக்கணும், என்னைனா கிருஷ்ணரை, ஒருத்தன் சுயமா ஆத்மாவா தியானிக்கிறது கிடையாது. பகவத்கீதையானது பக்தியை சார்ந்த யோகத்தையும் பக்தியை சார்ந்த அஷ்டாங்கத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. ஞானம் வரும்போது கிருஷ்ணர் என்ன சொல்ற, என்னை பற்றி ஞானம், அததான் கிருஷ்ணர் பேசுறாருங்க. அவர் வந்து சும்மா வரட்டு ஞானத்தை பத்தி இல்லை, கீதையில அதுக்கு இடமே கிடையாது. அதனாலதான் பார்த்தோம்னா எத்தனையோ தத்துவங்கள் இருந்தாலும் 6 தத்துவங்கள் இருக்கு, அதுல எல்லாத்தையும் தோக்கடிக்கிறார். எல்லாமே வந்து போலியானதா எடுத்துக்கொள்ளப்படும். 6 விதமான வழிமுறைகள், மீமாம்சா, நியாயா, சாங்கியா, பதஞ்சலியோட யோகா, இதெல்லாம் இருக்கு. ஆனா வேதாந்தம் அதுதான் அங்கீகரிக்கப்பட்டதா எடுத்துக்கொள்ளப்படும். மிச்சது எதுவுமே வந்து அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. வேதாந்திகள் நம்ம எல்லாரும் வந்து வேதாந்திகள். சைத்தன்ய மகாபிரபு நம்மளை குறிப்பிட்ட விதத்துல வேதாந்திகளா சொல்லல, பாகவத வேதாந்த சூத்திரத்துக்கு வேதவியாசர் கொடுத்தது பாகவதம், அந்த பாகவத அடிப்படையை வச்சிருக்கும். எப்படி இருந்தாலும் நம்மளும் வேதாந்திகள் தான். நம்ம மத்த கொள்கைகளை வந்து கடைபிடிக்கிறது கிடையாது, வேதாந்தத்தை கடைபிடிக்கிறோம், சாங்கியத்தை கடைபிடிக்கிறது கிடையாது, பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தை கடைபிடிக்கிறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து வேதாந்திகள். இங்க வேதாந்தத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு பகவத்கீதை. இது வந்து பக்தியை நோக்கி செலுத்தப்படுது. இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பக்தியை நோக்கி செலுத்தப்படக்கூடியதாம். கிருஷ்ண கீதையில நம்ம கிட்ட இருந்து விரும்புறது வந்து சுத்த பக்தி, எந்த ஒரு கலப்படமும் இல்லாம தூய்மையா கிருஷ்ணருக்காக செய்யப்படக்கூடியது சுத்த பக்தி. அதை தான் கிருஷ்ணர் விரும்புற, பகவத்கீதையில நம்ம கிட்ட இருந்து விரும்புறது. ஆனா நான் சொன்ன மாதிரி பகவத்கீதை மொத்தமும் ஒருத்தன பக்தியை நோக்கி கொண்டு போறதுக்காக, பல நிலைகள் இருந்தாலும் எல்லாரையும் பக்தி நோக்கி கொண்டு போறதுக்கு இருக்கு. கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறது சுத்த பக்தி. ஒருத்தன் கர்மத்துல விருப்பமுடையவனா இருந்தாலும் சரி, அவனையும் சரி சரி பரவாயில்ல, நீ எனக்காக கர்மத்தை பண்ணு, அப்படியே நீ படிப்படியா மேலவா, நீ ஞானியா இருக்கியா சரி எனக்காக பண்ணு, அதுல பக்தியை சேர்த்துக்கோ, அப்படி படிப்படியா நீ சுத்த பக்திக்கு வா. அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில நமக்கு உபதேசிக்கிறார். இங்க இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா கிருஷ்ணர் சொல்ற, எதை நீ செஞ்சாலும் எனக்காக செய். குறிப்பா ஒரே வரியில சொல்லணும்னா, நீ எதை செஞ்சாலும், எதை சாப்பிட்டாலும், எதை நீ வந்து அர்ப்பணித்தாலும், எதை நீ வந்து தானம் கொடுக்குறியோ, என்ன தவம் பண்றியோ, அது எல்லாத்தையும் நீ எனக்கு அர்ப்பணமா செய்யுங்கிற. வேத கலாச்சாரத்துல எல்லாரும் இதெல்லாம் செய்யணும். ஒருத்தவங்க வந்து சாப்பிடணும், அது யாரும் வேத கலாச்சாரத்துல எல்லா கலாச்சாரத்தையும் சாப்பிட்டான். ஆனா வேத கலாச்சாரத்தை சாப்பிடுறது அப்படிங்கறது வந்து சும்மா இன்னைக்கு நினைச்ச மாதிரி போய் நினைச்ச இடத்துல போய் ஹோட்டல்ல போய் நினைச்சதை வாங்கி சாப்பிட்டு கண்டதை தின்னு குண்டா வர்றது கிடையாது. இல்ல கண்டதை தின்னு வியாதியஸ்தன் ஆகிறது கிடையாது கலியுகம். அதாவது வேத கலா அது வந்து கிடையாது வேத கலாச்சாரம். இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு சும்மா வீட்டுல சமைச்சுக்கிட்டு, எதுக்கு வேலை, தேவையில்லாத வெட்டி வேலை. அதுவும் இன்னைக்கு மொத்த சமுதாயம் பாத்தீங்கன்னா எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லாம் வந்து இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் தனித்தனி குடும்பமா இருக்கு. நகர வாழ்க்கை அப்படிங்கிற நரக வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சாங்க, குடும்பமே நாஸ்தி, அவ்வளவுதான். அங்க அந்த குடும்பம் எங்க இருந்து பழக்கிறது? அப்ப என்ன ஆகுது, வீட்டுல யாரும் பாத்துக்கிறது கிடையாது, உணவு சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஹோட்டல்ல வாங்கி என்னதையோ சாப்பிடுறாங்க. அவனுடைய உணர்வு எப்படி இருக்குதோ அவ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இவன் உணர்வும் இருக்கும். நினைச்சத போய் கண்ட இடத்துல சாப்பிட்டு இருந்தா அப்ப அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும், அவன் குளிச்சானா குளிக்கலையா, அவன் என்ன பண்ணிட்டு என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தான், சமைக்கும் போது அதுல அவன் பாட்டுக்கு அவன் அந்த பக்கம் எச்சு துப்பிட்டு இருப்பான், ஏதாவது பான் பிராக் போட்டு இருப்பான், கண்டது அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் தெரியும். ஹோட்டல்ல சாப்பிட எல்லாருக்கும் தெரியும், சமைக்கிற இடத்துல போய் பார்த்தோம்னா சாப்பிட மாட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க. ஹோட்டல்ல சாப்பிட எல்லாருக்கும் தெரியும், சமைக்கிறத போய் பார்த்தோம்னா எவனும் சாப்பிட மாட்டோம். வெளியில வந்துடும் அப்படி டிப் டாப் வந்து. சோ அது கிடையாது சாப்பிடுறது அப்படிங்கிறது. கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு, எதை உண்கின்றாய் நீ எனக்காக பண்ணு. சரி ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடலாம், கிருஷ்ணருக்கு கொடுத்துக்கலாம். கிருஷ்ணருக்காக நான் சாப்பிட்றேன், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணருக்காக நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு செயல்களுமே வந்து வேத கலா இன்னைக்கு எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. தானம் கொடுக்கறது எல்லாரும் கொடுக்குறாங்க, ரைட். தானம் கொடுக்காதவங்க யாராவது இருக்குங்களா இங்க? தானம் தானம் யாரும் கொடுக்குறா, நாங்களாம் கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவோம் தானமே நான் கொடுக்கறது இல்லை, ஆனா பல இடத்துல எங்கெங்கயோ போய் எது எதுக்கோ கொடுத்துருப்பான். கொடுக்காம கையில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒருத்த ஒவ்வொருத்தரோட வீட்லயும் போனோம்னா அவன் வீட்டுல இருக்க பொருள்ல உண்மையா சாஸ்திர ரீதியா நாங்க வந்து சுக்கதேவ கோஸ்வாமியோட நிலையில இருந்து பார்த்தோம்னா எல்லா பொருளுமே உபயோகமற்றதுதான், வீடே உபயோகமற்றதுதான். சுக்கதேவ கோஸ்வாமி சொல்றார், புகையெல்லாம் இருக்கும்போது எதுக்கு வீடு வேணும், பழமெல்லாம் நிறைய இலை தலையெல்லாம் இருக்கும்போது நமக்கு எதுக்கு உணவு வேணும், பூமி இருக்கும்போது எதுக்கு நமக்கு படுக்கை வேணும். அது வந்து ரொம்ப உயர்ந்த நிலை. நம்ம பௌதிகமா பார்த்தோம்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடுகள்ல குறைஞ்சது 75% பொருள்கள் உபயோகம் இல்லாத பொருள்கள். தேவையில்லாத விஷயங்கள் இன்னைக்கு தேவையானது ஆயிடுச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன், நான் வந்து சமீபத்துல இப்ப போன வாரம் சேலத்துல ரத்த யாத்திரை முடிச்சுட்டு அங்க இருந்து ட்ரெயின்ல வந்துருந்தேன். அப்ப 8th ஒருத்தவங்க உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு கணவன் மனைவி ஒரு பொண்ணோட அவங்க வந்து கவுன்சிலிங்காக வர்றாங்க சென்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து. அவங்க அங்க ஒருத்தன் வந்து சாய் 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 எடுத்துட்டு வர்றாங்க, உடனே சாய் வாங்கி குடிக்கிறாங்க. இன்னொருத்தன் வந்து என்ன பேர் சொல்லுவாங்களோ தெரியல, பொறி மூட்டையை ஒன்று தூக்கிட்டு வரான், அதுல வந்து சைடில் வெங்காயம் அது இது மசாலா எல்லாம் வச்சுருக்கான். அது என்ன சொல்லுவாங்க எக்ஸாக்டா பேர் புரிய கிடையாது அங்க அவன் கொடுத்தது. எனிவே ஏதோ ஒண்ணு அது வந்து மசாலா எல்லாம் போட்டு ஓகே ஏதோ ஒண்ணு அதை வந்து கொண்டா சரி அதை வாங்கி சாப்பிடுறாங்க. வர்றதெல்லாம் வாங்கிட்டு இருந்தான் நம்ம பார்த்து என்னன்னா வர்றது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தேன் சரி இதாவது ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தேன் ஒருத்தன் வந்து ஒரு சில ஒரு நீட்டமா இப்படி ஒரு பட்டையா ஒன்று இருந்தது, அதுல வந்து ஒரு 4 சைஸ்ல பட்டாம்பூச்சி இருந்தது. பட்டாம்பூச்சி அது வீட்டில் எங்க போய் ஒட்டிக்கலாம், ஃபேன் ஒடிச்சுனா அந்த பட்டாம்பூச்சி ரெக்கேடும் அப்படின்னு சொல்லி வைக்கணும். அதை வந்து 3 வாங்குச்சுங்க. நான் பார்த்தேன் ஆடா பாவிகளா, 50 இதுக்கு செலவு பண்ற, உங்ககிட்ட வந்து என் கையில எதுவும் இல்ல புத்தகம் எதுவும் இல்லை, உங்ககிட்ட ஏதாவது புஸ்தகம் கொடுத்தா நீ வாங்குவியா, தேவையே இல்லாத விஷயங்கள். ஆனா பணத்தை ஒருத்தன் வந்து செலவு பண்றது தயாரா, கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பான், எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பான். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம். ஆனா இங்க வந்து கிருஷ்ணர் தானம் கொடுக்கணும் அப்படின்னா பிரபுபா இங்க பொருள் எழுதுறாரு, ஒருத்தர் தானம் கொடுக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தானம் கொடுக்கும், வேற எதுக்கும் தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் ஐயோ பாவம் பிச்சைக்காரன் பார்த்து காசு கேட்கறான்னு சொல்லி தானம் போடுவான், 2 போட்டாங்கன்னா அவன் வெளியில போய் பீடி ஊதிட்டு இருப்பான், கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் போய் டாஸ்மாக போய் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு தானம் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனமும் கிடையாது, அது மூலமா அவன் நரகத்துக்கு போறான், அவனை நரகத்துக்கு போறதுக்கு உதவி பண்ணதுனால நம்மளும் சேர்ந்து நரகத்துக்கு போவோம். தமிழ்லயே சொல்லுவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு, அதுக்கு அர்த்தம் சும்மா என்ன பாத்திரம் பார்த்துட்டு பிச்சை போடுறது அது கிடையாது, யாருக்கு பிச்சை போடுறோம் அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறத தெரிந்து பிச்சை போடணும். வேத கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தொழில், பிராமணர்கள் செய்யக்கூடிய தொழில், வேற யாரும் பிச்சை எடுக்க கூடாது. ஒருத்தன் வந்து சத்திரியன் அப்படின்னா அவன் அவனுடைய தர்மத்துல நாட்டி அவனுக்குன்னு ஒரு ஆட்சியை வச்சு அவனுக்கு வந்து நாட்டுல பங்கெடுத்து நாட்டினுடைய நிர்வாகத்துல தான் அவன் இருக்கணும். அங்க வந்து வேலை இல்லாத பிரச்சனைங்கிறதெல்லாம் கிடையாது. வைஷ்யன் அப்படின்னா அவனுக்கு வியாபாரம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும், எதுவும் பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையில 20 வருஷத்தை படிப்புலயே செலவு பண்ணிடுவான், அப்புறம் அவனுக்கு எங்க இருந்து அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை வீணா போச்சேன். நேற்று ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு ஆட்டோல வந்துட்டு இருந்தான். அப்ப அந்த ஆட்டோ கார்ட்ட பேசணும், அவர் வந்து 15 வருஷம் படிச்சாரு, என்ன படிச்சாரு, உனக்கும் குரோதனம். இன்னைக்கு சமுதாயம் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை நிறைய ஊக்குவிக்கிறாங்க. தேவையில்லாம் எல்லாரும் படிக்கிறான், எதுக்கு படிக்கிறான், எல்லாரும் படிக்கிறான், நானும் படிக்கிறேன், அவ்வளவுதான். படிச்ச என்ன புரோஜனம், ஒண்ணுக்கும் புரோஜனம் கிடையாது. சில பிரபுபாத் தான் சொல்லுவார், இன்னைக்கு நவீன கால கல்வி அப்படிங்கிறது கசாப்பு படம். குழந்தைங்கள்லாம் வளர்க்குறோம், குழந்தைங்க எல்லாம் வளர்த்து கசாப்பு கொடுத்து அனுப்புறோம், அதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அப்படிங்க. எல்லாம் வளர்த்து வளர்த்து அங்க போய் வெட்டுறதுக்கு அனுப்புறோம், புரோஜனமே கிடையாது. யோசிக்கலாம், நீங்க என்ன இப்படி சொல்றாங்க, ஓஹோ படிப்பே தேவைதான், ஏன் என்ன புரோஜனம் அது? நம்மளை என்ன பண்ணுதுன்னா நமக்கு தேவையான அறிவு கொடுக்கறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் இந்த தானம் பண்றது அப்படிங்கறது பாத்திரம் அணிந்து பண்ணணும். யாருக்கு நம்ம தானம் பண்றோம், எப்படி தானம் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் செயல்படணும், சும்மா நினைச்ச மாதிரி செயல்படுறது கிடையாது. அதனாலதான் ஸ்ரீ பிரபுபாத் எழுதுறாரு, ஒருத்தர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வளர்ச்சி பண்றதுக்கு அதுக்கு அவங்க வந்து தானங்களை செய்யணும். இது எல்லாமே வந்து இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து கர்ம யோகத்தை பத்தி பேசுறாரு, இங்க ஒரு பக்தியை பத்தி பேசுற. பக்திக்கும் கர்மயோகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வித்தியாசம் தான். பாக்குறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா அங்க வந்து ஒருத்தனுக்கு கர்மம் முக்கியமா பக்தி முக்கியமாங்கிறதுதான் இருக்கு. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் இங்க சொல்ற, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ அது எனக்காக செய்வாயாகங்கிற. கர்மயோகி என்ன பண்ணுவான், எனக்கு வந்து திடீர்னு அவன் நினைக்கிறான், ஓ குலோப்ஜாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், உடனே அவன் ஒரு குலோப்ஜாம் செய்யறான், வீட்டுல குலோப்ஜாம் செய்யறான், செஞ்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடறான். அதுதான் இங்க கிருஷ்ணர் பேசுற, எதை நீ உண்கின்றாயோ அதை எனக்கு அர்ப்பணமா செய்யுங்கிற. பக்தியோகி என்ன பண்ணுவான், ஓ இன்னைக்கு கிருஷ்ணருக்கு என்ன செய்யலாம், கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும், ஓகே குலோப்ஜாம் செய்யலாம், கிருஷ்ணருக்கு குலோப்ஜாம் செஞ்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம். பக்தியோகியும் சாப்பிடுறான், கர்மயோகியும் சாப்பிடுறான், ரெண்டு பேரும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றான். வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா அங்க உணர்வு வந்து கிருஷ்ணருக்காக இருக்கு, இங்க உணர்வு வந்து தனக்காக இருக்கு, அங்கதான் வித்தியாசம். ஒரே விஷயம்தான், ஆனா அவன் எப்படி செய்யறாங்கிறதுலதான் அவனுடைய ஸ்டேஜ். கர்மயோகியாவே இருக்கணும், பக்தியோகியா இருக்கணும். கர்மயோகத்தை இங்க கீதையில சொல்லப்படக்கூடிய கர்மயோகத்தை ஒழுங்கா எவன் ஒருத்தன் வந்து கடைபிடிக்கிறானோ அவன் படிப்படியா பக்தி யோகத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு வரலாம். ஆனா சுத்த பக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இன்னைக்கு நம்ம இஸ்கான் கோயில வரவங்க கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியா ஃபாலோ பண்ணலாம்னு தான் நினைப்பான். வெங்காயம் கூட சாப்பிடக்கூடாது, சரி ஓகே, அது வெங்காயம் கூட இல்லாம நாங்க வந்து ஹோட்டல்ல தயிர் சாதம் தான் இருக்கு வாங்கி சாப்பிடுவோம், இது சாப்பிடுவோம், அது சாப்பிடுவோம், நிறைய நிறைய பேர் சொல்றத கேட்போம். இதெல்லாம் ஆரம்ப நிலைகள். பக்திய உண்மையான பக்திங்கிறது முந்தின ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாம் பிரியதாத்மனஹா. அவர் சொல்றார், யார் வந்து பிரியமான மனதோட என்னுடைய எனக்கு பக்தியா அவன் வந்து என்ன செய்யறானோ அது வந்து அது நான் ஏற்றுக்கொள்றேங்கிற, அது அந்த பிரியம் கிருஷ்ணருக்கு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பிரியம், அதுக்கும் இதுக்கு வித்தியாசம். ஆனா இது ஒரு நிலை, ஓகே பரவாயில்ல, நீ என்ன சாப்பிடறியா, சரி நீ சாப்பிடுறத வெங்காயம் கொண்டு இல்லாம மாமிசம் சேர்க்காம இது இது சேர்க்காம இப்படி இப்படி நைவேத்தியம் பண்ணி சுத்தமா பண்ணி நீ வந்து என்ன சமைக்கிறியோ அதை நீ வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுன்னு சொன்ன, அது ஒரு நிலை. இது அததான் இங்க கிருஷ்ணர் பேசுற. நிறைய பேர் அந்த மாதிரிதான் இருக்கும், ஓகே என்னது இது, இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், ஓகே சாப்பிடணும், நமக்காக நமக்காக கிருஷ்ணருக்கு கிட்ட கொடுக்க, கிருஷ்ணருக்காக கொடுக்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், பெருத்த வித்தியாசம். ரெண்டுமே ஒருத்தனை தூய்மைப்படுத்தக்கூடியதான். ஆனா ஒன்னு ஒருத்தனை பக்தி யோகத்தினுடைய தளத்துல வைக்க, இன்னொன்னு வந்து ஒருத்தனை படிப்படியா மேல கொண்டு வரும். இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், ரெண்டுத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம். கிருஷ்ண பக்தியில நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு அதிகமா செய்யணும் அப்படிங்கறத பார்க்கணும். கிருஷ்ணருக்கா எந்த அளவுக்கு கம்மியா நான் வந்து கிருஷ்ண பக்தியை பின்பற்ற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா வசதியும் எந்த அளவுக்கு கம்மியா பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா பின்பற்றுறது அப்படிங்கிறது கிடையாது. அது கிடையாது. நிறைய பேர் பார்த்தோம்னா தாங்க பின்பற்றுவாங்க, குழந்தைங்களை வந்து விட்டுருவாங்க. இல்ல ஒரு இதெல்லாம் நிறைய பாக்குறோம். அவங்க சொல்லுவாங்க சின்ன பையன் தாங்க, கடையில இருந்து சிப்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அவன் நீ வந்து என்ன பண்ற, கிருஷ்ண பக்தி எங்க இருந்து எப்படி வளர்க்குற நீ? அட்லீஸ்ட் கர்மயோகத்திலயாவது வளர்ப்பான். அவன் சிப்ஸ் கேட்டானா வீட்டுல சிப்ஸ் செஞ்சாவது கொடுங்கப்பா. கடையில இருந்து வாங்காதீங்க. கடையில இருந்து வாங்கினோம்னா அதெல்லாம் வந்து என்ன கிருஷ்ணருக்கு எப்படி அதை அர்ப்பணம் பண்ண முடியும்? அர்ப்பணம் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு பிரபு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு சொல்லிட்டு சாப்பிடலாமா? இதெல்லாம் இருக்கு, அனுமதி இருக்கு. ஆனா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறதுல இருக்கு. நான் கிருஷ்ணர் நான் இப்படியே இருந்துக்கிறேன், நிறைய பேர் நான் இப்படியே இருந்துக்கிறேன், அப்ப நீ இப்படியே தான் இருப்ப. நீ முன்னேறணும்னு நினைச்சினாதான் முன்னேற முடியும் கிருஷ்ண பக்தியில. சும்மா இது வந்து ஏதோ மெக்கானிக்கல் வழிமுறை கிடையாது. இது வந்து சும்மா ஏதோ எந்திரத்தனமா நான் வந்து இது செஞ்சேன் எனக்கு இது வந்து பலன் வரணும், நான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 16 மாலை ஜெபம் பண்றேன் அதனால எனக்கு வந்து நான் கிருஷ்ணகிட்ட போகணும் அப்படின்னு நினைக்காரு. சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நான் வந்து பௌதிகமா அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சோம்னா கிருஷ்ணகிட்ட போக மாட்டோம். கிருஷ்ணகிட்ட போகணும் அப்படின்னா நம்ம வந்து தூய்மையா இருக்கணும். கிருஷ்ணகிட்ட போகணும்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசையை நம்ம வளர்த்துக்கணும். அது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க கிருஷ்ணர் சொல்ற இந்த நிலையை நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் ஏதோ செய்யறாங்க. இந்த நிலை வரலாம், கர்மயோகத்துக்கு வரலாம். கர்மயோகத்தின் பிரகாரம் இங்க கிருஷ்ணர் இது வந்து ரொம்ப இந்த ஸ்லோகத்துல குறிப்பா கிருஷ்ணர் சொல்லக்கூடிய கர்மயோகமானது பக்தியோடு ரொம்ப நெருங்கினது மற்றதோடு ஒப்பிடும்போது. இது பக்தியில கிருஷ்ணர் நேரடியாக எனக்கு நீ தற்புருஷ மத அர்ப்பணம், எனக்காக நீ அர்ப்பணம் பண்ணு. சோ ஒருத்தர் என்ன காரியம் செய்யறாரோ அதை கிருஷ்ணருக்கு கொடுத்தார் அப்படின்னா கிருஷ்ணர் அதுல வந்து ரொம்ப திருப்தி அடையும். ஓ இந்த ஜீவன் என்ன நோக்கி வரும், அந்த ஜீவனை வந்து படிப்படியா தூய்மைப்படுத்தக்கூடிய பொறுப்பை கிருஷ்ணர் எடுத்துக்கிறார். சும்மா வந்து எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான் செய்யாம இருக்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் சரி அதை கிருஷ்ணர் சொல்ல எனக்காக நீ செய்யுங்க. ஆனா இன்னைக்கு காலத்துல என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா செய்யறாங்க. அத்தகைய மனப்பான்மை வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேறத்துக்கு உதவா. கிருஷ்ணன் எதை செஞ்சாலும் எனக்காக செய்யுங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு சில இதை குறிப்பா சொல்றாரு, சாப்பிடுறது, தவங்கள் செய்யறது, அவர் வந்து படைக்கிறது, இதெல்லாம் அவர் தானம் பண்றது, இதெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்றார். ஆனா முதல்ல அவர் சொல்ல எதை நீ செஞ்சாலும் சரி அது எனக்காக செய்யுங்க. அதனால எதை செஞ்சாலும் கிருஷ்ணருக்காக செய்யலாம், எதை சாப்பிட்டாலும் கிருஷ்ணருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. இங்க கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்தினுடைய நிலையில இருந்து பேசுறார். கர்மயோகத்துல எது அனுமதிக்கப்படுதோ அதை நம்ம பண்ணோம், அதுதான் செய்யணும். தானம் தவம் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இன்றைய சூழ்நிலையில மக்கள் வந்து வழி தவறி போயிருக்காங்க. யாருமே வந்து கிருஷ்ணரை எல்லாத்தையும் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் தனக்காக தான் பண்றாங்க, எல்லாம் தனக்கு தான், எல்லாம் எனக்கு வேணும். எதுக்கு தானம் கொடுக்குறான், அவனுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா தானம் கொடுக்கும், அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகும்னா தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் இங்க வந்து ஒருத்தனை படிப்படியா உயர்றதுக்கு வழி சொல்ற. இங்க ஸ்ரீல ப்ரபுபாத் எழுதுற, வாழ்வதற்காக ஒவ்வொருவரும் ஏதேனும் உண்ண வேண்டும், அவன் கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டுதான். கிருஷ்ணர் சொல்ற நீ சாப்பிடுறத எனக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. ஏன் கண்டதை சாப்பிடணும்? இன்னைக்கு நிறைய பேர் அதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, எதை வேணாலும் சாப்பிடுவாங்க, எதை வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பாங்க. அந்த நிலையில இருந்து மாறணும். பக்தியில யாரு பயிற்சி பண்றோமோ, பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடியவங்க இதுல நம்ம வந்து ரொம்ப ஸ்திரமா இருக்கணும். இன்றைக்கு கிருஷ்ண பக்தியை தவிர மிச்சது எல்லாத்தையும் செய்யறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கும். கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யினா அவன் வந்து ரொம்ப யோசிப்பான். இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறான், உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறான். ஆனா கிருஷ்ணர் கொடுத்த புஸ்தகத்தை படிக்கிறானா படிக்க மாட்டேங்கிறான். அதான் கேட்டேன், எத்தனை பேர் பகவத்கீதையை படிச்சிருக்கீங்க? முழுசா எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான் படிச்சிருக்கீங்க. நிறைய பேர் படிக்கல. ஏன் படிக்கல? சும்மா கண்டதையும் படிச்சுட்டு இருப்பான். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் செலவு பண்ண முடியுது, பகவத்கீதை படிக்கிறதுக்கு முடியல. இல்ல டெய்லி பாட புஸ்தகத்தை உட்காந்து ஜம்மு ஜம்முன்னு படிச்சுட்டு இருப்பாங்க. பகவத்கீதையை உட்காந்து படிக்கலாமே, கிருஷ்ணருக்காக படிக்கலாமே. சோ இதெல்லாம் தான் கிருஷ்ணர் சொல்ற, நம்மளுடைய நடைமுறையில பார்க்கணும். நம்ம இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை எப்படி நம்மளுடைய நடைமுறையில கொண்டு வர்றதுங்கிறத பார்க்கணும். எல்லாரும் தினமும் எதோ காரியத்தை செய்யறோம், அந்த காரியத்தை எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக செய்யலாமே. சில பிரபுபாத் நிறைய நேரங்களில் சொல்ல, ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அப்படின்னா அந்த உழைப்பை எப்படி அவன் கிருஷ்ணருக்காக செய்யறது? அதுலதான் வேத கலாச்சாரத்துல என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் கிரகஸ்தனா இருந்தான் அப்படின்னா அவன் தன்னுடைய வருமானத்துல 50% தான் செலவு பண்ணுமா. அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல 50% செலவு பண்ற மாதிரி அவன் வாழ்க்கைய வச்சுக்கணும். மிச்சம் இருக்கிற 50%ல பாதிய, அதாவது 25% வருங்காலத்துக்காக சேமிச்சு வைக்கணுமா. மிச்சம் அவன் வந்து 50% அவன் வந்து கிருஷ்ண பக்திக்காக செலவு பண்ணும், 25% தான் செலவு பண்ணும், 25% அவன் வந்து பிற்காலத்துக்காக வச்சுக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, 50% அவன் வந்து கிருஷ்ண பக்திக்காக செலவு பண்ணணும்னு சொல்லப்படுது சாஸ்திரம். அப்படி யார் ஒருத்தன் வாழ்றானோ வாழ்க்கையில தேவையில்லாத தேவைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப மின்சாரம் நின்று போச்சு. மின்சாரம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு தேவையாயிடுச்சு இன்னைக்கு சமுதாயத்துல. அவசியமே கிடையாது. லட்சோப லட்சம் வருடங்களா மக்கள் வந்து இந்த பூமியில மின்சாரம் இல்லாம வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் வாழல. ஆனா நமக்கு வந்து மின்சாரம் இல்லைன்னா உடனே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. மின்சாரத்தை நம்ம கிருஷ்ணருடைய தொண்டுல உபயோகப்படுத்தலாம், ஆனா இல்லைனாலும் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. அவசியமானது கிடையாது, அத்தியாவசியமானது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் அத்தியாவசியமானது. வீட்டுல வந்து மின்சாரம் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், லைட் இருக்கணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும், தொலைக்காட்சி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஃப்ரிட்ஜ் இருக்கணும், கேஸ் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் ஒரு வீடு. இதெல்லாம் இல்லாம எத்தனையோ வருஷம் எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு யோசிச்சு பார்க்க மாட்டான். இந்த தேவையில்லாத தேவைகளுக்காக அவன் வாழ்க்கை ஃபுல்லா வேலை செய்யறான். இதுதான் இன்னைக்கு இருக்க சமுதாயம். இந்த தேவையில்லாத தேவைகளை ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாலும், நான் வந்து உங்க மின்சாரத்தெல்லாம் நிறுத்திடுங்கிற நிலைக்கு சொல்ல, தேவையில்லாத தேவைகளை கொஞ்சம் குறைச்சா கூட இன்னைக்கு சமுதாயத்துல எந்த ஒரு எவ்வளவோ பணம் மிச்சமாகும். நான் தான் ஒரு தடவை ஒரு இடத்துல கேட்டேன், நீங்கெல்லாம் கிருஷ்ண பக்தர் ஆனதுக்கு அப்புறம் உங்க எவ்வளவு பணம் மிச்சமாச்சு உங்க வீட்டுல என்ன யோசிச்சா, என்ன பணம் மிச்சமாச்சு? நான் கேட்டேன், நீங்க உண்மையா கிருஷ்ண பக்தர் ஆனீங்கன்னா உங்க வீட்டுல அட்லீஸ்ட் மாசம் ஒரு 2000-3000 மிச்சமாகும்னு. அவங்க கொஞ்சம் முதல்ல புரியல. அப்புறம் கேட்டேன், நீங்க வந்து வீட்டுல உங்க வீட்டுல கிருஷ்ண பக்தியில நீங்க வர்றதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு வந்தது, இப்ப எவ்வளவு வருதுன்னு கேட்டேன். கண்டிப்பா 200 ரூபா கம்மியா வரும். டிவி பாக்குறது நிறுத்தினாங்கன்னா உண்மையா கிருஷ்ண பக்திக்கு வந்தாங்க, ரைட்? 200 ரூபா குறையுமா டிவி பாக்குறது நிறுத்தினா? வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தா இன்னொரு 500 ரூபா மிச்சம். ஞாயிற்றுக்கிழமை கறி தின்றது நிறுத்தினா 1000 ரூபா மிச்சம். அப்புறம் டீ காபி குடிக்கிறத நிறுத்தினா ரெண்டு அது இன்னொரு 1000 ரூபா மிச்சம் உண்டா இல்லையா? டீ காபி குடிக்கிறத நிறுத்தினா இன்னொரு 1000 ரூபா மிச்சம், வெங்காயம் பூண்டு நிறுத்தினா அது இன்னொரு 500 ரூபா மிச்சம். மாசம் எவ்வளவு மிச்சமாகுது? குறைஞ்சது 3000 ரூபா மிச்சமாகும் எல்லாத்தையும் சேர்த்தம்னா. இதெல்லாம் இது வந்து நான் சொல்றது அடிப்படையான நிலை. ஒருத்த 4 கட்டுப்பாட்டு இதுமாரிகளை கடைபிடிச்சான் அப்படின்னாலே அவனுக்கு மிச்சமாறு. அப்புறம் ஒருத்தன் கிருஷ்ணருக்கு தானம் பண்ணக்கூடாது? தாராளமா ஒருத்தவங்க வந்து தானம் பண்ணணும். நம்ம வந்து இப்ப சமீபத்துல இந்த இது கோயில் கட்டுறதுக்காக ஒரு 3000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபா அப்படின்னு சொல்லுங்க. 3000 ரூபா எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிப்போம். ஆக்சுவலி நீ கிருஷ்ண பக்தனா ஒரு மாசத்துல உனக்கு மிச்சமாயிடும் அது, ஆனா மாட்டான் வராது. ஏன்னா கிருஷ்ண பக்தி இது இதெல்லாம் எப்படி விட்டுட்டு வாழ்றது? ஏன்னா எல்லாரும் பண்றானே. ஒரு 5 வருஷத்துக்கு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப எவனுக்கும் செல்போன் இல்ல, செல்போனை பத்தி பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு செல்போன் வந்துடுச்சு, அதுக்கு ஒரு பில்லு 300 ரூபா கட்டுறான் மாசம் மாசம். குறைஞ்சது அவரே தான் சொல்றேன், ஒரு சிலர் கம்மியா கட்டலாம், ஒரு சிலர் அதிகமா கட்டலாம். ஆனா இப்ப என்னன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, செல்போன் இல்லாம என்னால இருக்க முடியாது. பகவத்கீதை உபன்யாசத்துக்கு வந்து வரும்போது கூட ஒரு சிலருக்கு செல்போன் இருக்கணும். நம்ம சொல்லுவோம் அட்லீஸ்ட் உபன்யாசம் நடக்கும்போது செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணுவீங்கன்னு எப்பவும் சொல்லுவோம். ஏன்னா அப்ப கூட ஒரு சிலருக்கு அவங்க வந்து பகவத்கீதை உபன்யாசம் நடக்கும்போது அவங்க பேசணுமா அவ்வளவு ஆர்வமா. இதெல்லாம் வந்து தேவையில்லாத தேவைகள் ஆயிடுச்சு இன்னைக்கு சமுதாயம். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, கிருஷ்ணரை மையமா வச்சு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே நம்ம உணரும். இது வந்து அப்சைட் டவுன் உல்டா போடுறது. இன்னும் ஒரு ஸ்டெப் போனீங்கன்னு வச்சுக்கோ, கிருஷ்ண பக்தி நீங்க வந்து தீவிரமா அடைஞ்சீங்கன்னா, எதுக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல உதாரணம் கொடுத்தேன், எதுக்கு பள்ளிக்கூடம் போகணும்? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. பள்ளிக்கூட படிப்புங்கிறது நீங்க நினைக்கலாம் என்னடா இவன் இப்படி பேசுறானே, எல்லாரும் படிக்கணும்னு சொல்றாங்க, அரசாங்கமும் எல்லாரும் கட்டாயமா கல்வி கெடுக்கணும்னு சொல்றாங்க, இவன் பள்ளிக்கூடமே தேவையில்லைங்கிறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒருத்தன் பள்ளிக்கூடம் போறது நிறுத்தினா அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு கிரகஸ்தருக்கு லட்சக்கணக்கில் மிச்சமாகும். பள்ளிக்கூடம் போறது நிறுத்தினாங்கன்னா லட்சக்கணக்கில் மிச்சமாகும். அந்த லட்சக்கணக்கில் மிச்சமாகிற அந்த காசை நான் சொல்றேன், இது விளையாட்டா சொல்றேன், நிஜமா சொல்றேன். நீ மிச்சது கிருஷ்ண பக்தியவே நீ ஓரம் கட்டியிருப்பா. பக்திய பத்தியே நான் பேசல. ஒரு பையனை 20 வருஷம் படிக்க வைக்கிறாங்க. 20 வருஷம் படிக்க வைக்கிறதுக்கு குறைஞ்சது எவ்வளவு செலவு பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க? 20 லட்சம் சொல்றாரு ஒருத்தர், 50 லட்சம் சொல்றாரு இன்னொருத்தர். நான் சொல்றது சின்ன வயசுல இருந்து அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டி அவனுக்கு போ சொல்லி இதெல்லாம் பண்றது சொல்றேன். குறைஞ்சது ஒரு 20 லட்சம் ரூபா செலவு பண்ணுவான். அந்த 20 லட்சத்தை பேங்க்ல போட்டு வச்சா வட்டியே வச்சு சாப்பிட்டு கிருஷ்ண பக்தி எல்லாம் ஓரம் அதுக்குங்க. ஐயா பக்தி அப்புறம் பேசலாம்ப்பா. 20 லட்சத்தை பேங்க்ல போட்டா அவன் எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தினால மக்கள் வந்து மூடர்கள் ஆகிருக்காங்க, எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. நினைப்பாங்க சில பேர் கிருஷ்ண பக்தியில வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு சொசைட்டி முழுக்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கியே, கிருஷ்ணரை ஓரம் ஒதுக்கிட்டு நீ உன் நேரத்தெல்லாம் இப்படி காசெல்லாம் விரயம் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றான், அவன் வாழ்க்கையில 25 வயசு வரைக்கும் படிக்கிறான், அப்புறம் வேலை தேடுறான், வேலை கிடைக்கிறது இல்ல. ஆனா வேத கலாச்சாரத்துல அதெல்லாம் கிடையாது, வேலையெல்லாம் திண்டாட்டங்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் அவனுக்கு சொசைட்டில வேலை இருக்கு, செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். இன்னைக்கு சமுதாயத்துல மத்த நேரம் வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை கிடைச்சா எவ்வளவு ஒரு பிரச்சனை. ஒவ்வொருத்தனும் வேலைக்கு போற இடத்துல எந்த அளவுக்கு பெரிய வேலைக்கு போறானோ அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது நான் இதோட பெரிய வேலைக்கு போகணும், பெரிய வேலைக்கு போகணும், பெரிய வேலைக்கு எந்த அளவுக்கு பெரிய வேலைக்கு போகணும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல பிரச்சனை. அந்த அளவுக்கு அங்க வந்து மென்டல் பிரஷர், பாலிடிக்ஸ், உள்ள அரசியல், ஒருத்தன் ஒருத்தன் எப்படி பிடிச்சி இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கிருஷ்ண பக்தியில அட்லீஸ்ட் உங்களுடைய நிலைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, என்ன செய்யறமோ அதுல கிருஷ்ணரையாவது சேர்த்துக்க பாருங்க. சும்மா தேவையில்லாம இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து வீணடிக்கணும். ஹரே கிருஷ்ணன். சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப புதுசா தெரியலாம், படிப்படியா புரிஞ்சுப்பீங்க. ஏதாவது கேள்விகள்? சாங்கிய யோகம்னா என்ன? சாங்கியா அப்படின்னா உண்மையில பகவத்கீதையில பார்த்தோம்னா ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம், சமஸ்கிருத தலை. ஒவ்வொரு இப்ப ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய தலைப்பு, அது வந்து ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய தலைப்பு சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்னா என்ன? எப்படி மூணாவது அத்தியாயம் கர்மயோகம், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சமஸ்கிருதத்துல தலைப்பு, ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை பிரிச்சு பார்த்து அதன் மூலமா ஆத்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. சாங்கிய யோக விளக்கமா பார்த்தோம் அப்படின்னா பாகவதத்துல மூன்றாவது காண்டத்துல கபில தேவர் விளக்குற சாங்கியம்னா என்னங்கிறத பத்தி, அதை பத்தி பேசணும். ரொம்ப பேரு சார், எளிமையா சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல மொத்தம் பல மூலக்கூறுகள் பல விதமா பிரிக்கிறாங்க. நம்ம வந்து பூமி ராப்போனோ வாயு கம்மனோ புத்தி இது நம்ம வந்து சொல்லுவோம், கம்மனோ புத்தி ஏவச்சோம். சோ இது வந்து எட்டு பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது, பஞ்சபூதங்கள், மூணு சூக்ஷ்ம விஷயங்கள், அதுக்கப்புறம் கர்ம இந்திரியங்கள் அஞ்சு, ஞான இந்திரியங்கள் அஞ்சு, 18 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா நம்ம வந்து ஒரு சில மூலக்கூறுகள், இது வந்து இது, இது வந்து இந்த பொருள், இது வந்து இது அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு பாகுபடுத்தி பார்த்து இதெல்லாம் வந்து ஜடம் அப்படிங்கிறத உணர்ந்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை உணரக்கூடிய ஒரு வலிமை, அது சாங்கியம். சுருக்கமா சொல்லுங்க கிருஷ்ண சார். அவிநாசத்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ஜகத். நிறைய கீதையில ஃபர்ஸ்ட் எடுத்தறியும் கிருஷ்ணர் சாங்கியத்தை பத்தி பேசுறாரு, ஆத்மாவை பத்தி சொல்லும்போது. அதான் சொன்னேன், பல நிலைகள்ல நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்கலாம். கிருஷ்ண சொல்லுவார் நாசத்தோ வித்யதோ பாவோ நாபவோ வித்யதே சதக உபயோர் வித்ருஷ்டுவந்த ஸ்தொனையோ தத்ருதர்ஷபி. உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதுக்கு உடலுக்கு நீடிப்பும் நித்தியமானதற்கு ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர். இவை இரண்டின் இயற்கையை ஆராய்ந்தே அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர். சோ உடல் நிலையற்றது அல்லது ஜட பொருள் எல்லாமே நிலையற்றது, ஆத்மா நிலையான. இங்க கிருஷ்ணன் வந்து சாங்கிய யோகியில பத்தி பேசுறோம். ஒரு அதான் சொன்னேன், பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்தையும் நம்ம வந்து பல கோணத்துல இருந்து பார்க்கலாம். அடுத்து இதை சொல்ற இந்த ஸ்லோகம் நான் முதல்ல போட்டேன், அவிநாசத்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ஜகத் வினா விநாசம் அவ்வியஸ்யாஸ்ய ந கஷ்டித் தத்து மர்கதி. உடல் முழுவதும் பரவி இருப்பதே அழிவற்றதென நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. அங்க வந்து உடல் முழுக்க எது பரவி இருக்கு அதை வந்து ஒருத்தன் சாங்கியம் மூலமா தெரிஞ்சுக்கணும். உடல் முழுக்க எது பரவி இருக்கு? இது வந்து ஜட பொருள், இதனால கிடையாது, இது கிடையாது. நைத்தி 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 விளக்கி விளக்கி ஒருத்தன் வந்து ஆத்மா அறியக்கூடிய வழிமுறை சாங்கியம். சுருக்கமான ஒரு தகவல். வேற கேள்விகள்? எதிர்ப்புகள்? வேத காலத்திலையும் கல்வி அப்படிங்கறது உண்டு, ஆனா அது குருகுல கல்வி. ஒருத்தர் ஸ்ரீல பிரபுபாத் நிறைய இடங்கள்ல சொல்லுவார், கல்வி அப்படிங்கிறது ஒருத்தனுடைய குணத்தை கொடுக்கக்கூடியதுதான் கல்வி. சும்மா வந்து தகவல் சேகரிக்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி ஏன் நம்ம வந்து கசாப்பு கலன்னு சொல்றோம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஆனா யாரும் கேட்க மாட்டேங்குது. காரணம் என்ன? இன்னைக்கு வெறும்னா தகவல் நிறைய சேகரிக்கிறாங்க, ஆனா உள்ள மாற்றங்கள் எதுவும் கிடையாது, குணம் எதுவும் வளர்றது கிடையாது. கல்வி அப்படிங்கிறது அவசியம், ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்ட கல்வி அவசியம், ஒவ்வொருத்தருடைய குணத்துக்கும் தகுந்த மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு குணம் இருக்கு, ஒருத்தனுக்கு பிராமண சுபாவம் வந்ததுன்னா அவனுக்கு நிறைய கல்வி அவசியம், சத்திரிய சுபாவம் இருக்கவனுக்கு ஓரளவு கல்வி அவசியம், வைஷ்ய சுபாவம் இன்னும் கல்வி, சூத்ர குணம் இருக்கவங்களுக்கு கல்வி அவசியமே இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி அவங்க வீட்டுல இருந்து கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில கல்வி கற்கிறாங்க. போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் கல்வி கற்கிறதுங்கிற நெசசிட்டி கிடையாது, அதுக்கான அவசியமே இல்லை. இதைதான் ஸ்ரீல பிரபுபா விரும்பினார். ஒவ்வொரு இடத்துலயும் பிரபுபா சொன்ன ஒவ்வொரு கோயிலையும் நம்ம வந்து வர்ணாசிரம கல்லூரி திறக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்கணும், மக்களை முறையா வர்ணாசிரமத்தின் அடிப்படையில கல்வி கொடுக்கறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால கல்வி ஒருத்தனை எந்த அளவுக்கு அயோக்கியனா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அயோக்கியனா மாற்றும். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பெரிய காலேஜ்ல போய் படிக்கிறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவன் பெரிய அயோக்கியனா வெளில வரணும். குணத்தளவுல பிறகு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், குணம் போயிடுதே. ஹரே கிருஷ்ணா. இதை பத்தி இந்த கல்வியை பத்தி நிறைய நம்ம இந்த தடவை இருக்கக்கூடிய ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய பகவத் தரிசனத்துல அதை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்கோம். இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டியவங்க படிச்சு தெரிஞ்சுக்கோ. பாருங்க சொன்னேன் செல்போன் எவ்வளவு தொந்தரவு பாருங்க, நம்மளால விட முடியுதா, விட முடியாது, பற்று தேவையில்லாத தேவை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய், பகவத்கீதை கீ ஜெய்.